இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
உங்கள் சரீரமானது
நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும்
நீங்கள்
உங்களுடையவர்கள் அல்லவென்றும்
அறியீர்களா?
கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே
ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய
உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும்
தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சரீரத்தை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நம்முடைய சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்குரிய ஒரு ஆலயமாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது. இல்லைன்னா அவருடைய வீடு அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம்தான் நம்முடைய சரீரம். இந்த சரீரம் நமக்குரியதல்ல. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகினாலே தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இந்த சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை தாம் வாசம் பண்ணுவதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அதில் விருப்பத்தோடு வாசம் பண்ண வேண்டும். ஆமேன். விருப்பத்தோடு வாசம் பண்ணும் இந்த சரீரத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதில் அவர் விருப்பத்தோடு வாசம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சில வீடுகளை விரும்பினார். சில வீடுகளில் வாசம் பண்றதுக்கு போறதுக்கு அவர் விரும்பினார். சில இடத்தை அவர் முக்கியப்படுத்தி அந்த இடத்திற்கு அவரை வாலண்டியராக வருவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இது எதை குறிக்கிறது என்றால், அந்த இடத்தில் அந்த வீட்டில் அல்லது அந்த வீட்டில் இருந்த நபர்களிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு விசேஷம். அதனால் அந்த இடத்தை அவர் விரும்பினார். இப்ப பாத்தீங்கன்னா நாமும் 3 பகுதியா இருக்கிறோம், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் ஒரு வாசஸ்தலம். கர்த்தருக்கும் இது வாசஸ்தலம், நமக்கும் இதுதான் வாசஸ்தலம். ஆமேன். புரிதங்களுக்கு நம்ம வெளியில தோற்றமாயிருக்கிறது, இது நாம் அல்ல. இந்த தோற்றம் இது நம்ம கிடையாது. இது ஒரு வாசஸ்தலம். இந்த சரீரம் என்பது ஒரு வாசஸ்தலம். இதுல தான் நாமளும் குடியிருக்கிறோம். நாம் என்பது யார்? உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன். அதுதான் உண்மையான மனுஷன். மனுஷனாகிய நாம் ஆவியா இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஆவியா இருக்கிற நாம் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலமாக இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் என்பது நம்ம கிடையாது, நமக்கு இதுதான் வாசஸ்தலம். கர்த்தரும் ஆவியாயிருக்கிற நம் தேவனாகிய கர்த்தரும் கூட இந்த சரீரத்தை தான் தனக்கு வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சரீரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதுல நாமும் தங்கியிருக்கிறோம், நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரும் தங்கிவிடுகிறார். இந்த சரீரத்தில் கர்த்தர் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக அவர் இதில் வாசம் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு இந்த சரீரத்துக்குள் வாசமாயிருக்கிற நாம் அதற்கு ஏற்றவர்களாக இருந்தால் இந்த சரீரத்துக்குள் அவர் சந்தோஷமாக அவர் வாசம் பண்ணுவார். நாம் அதற்கு ஏற்றவர்களாய் காணப்படாவிட்டால் இந்த சரீரத்துக்குள் அவர் வாசம் பண்ணுவது கூடாத காரியம். புரியுதுங்களா என்ன சொல்றது? புரிய நினைக்கிறவங்களுக்கு. அப்ப நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவில் கர்த்தருக்குரிய ஒரு வாஞ்சை, வேத வசனம், ஜபம், விசுவாசம், பரிசுத்தம், கர்த்தரை தேடுகிறது, கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறது, இப்படிப்பட்டதான தெய்வீக நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அப்ப அந்த சரீரத்துக்குள் இருக்கிறதான நமக்குள் இப்படிப்பட்ட நல்ல காரியம் இருக்குமானால் கர்த்தரும் அதை பார்த்து சந்தோஷமா வந்து வாசம் பண்ணுவார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய காரியங்களினால் ஒரு மனுஷன் நிறைந்திருப்பானால் அந்த சரீரத்துக்குள் அவன வாசம் பண்ண முடியுமே தவிர கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவது கூடாத காரியம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற விதத்தில் தான் கர்த்தரும் அந்த சரீரத்தில் வாசம் பண்ண விரும்புவார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியம், நம்முடைய வாஞ்சை ஆவிக்குரியதாயிருக்கும் என்றால் கர்த்தர் சந்தோஷமா வாசம் பண்ணுவார். நம்முடைய காரியம் மாம்சத்துக்குரியதாயிருக்கும் என்றால் கர்த்தர் அதில் வாசம் பண்ணுகிறதை விரும்ப மாட்டார். சரி, இப்ப இன்றைக்கு உங்களுக்கு மூன்று வீடுகளை குறித்து நான் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து அவர் விரும்பினதான ஒரு மூன்று வீடுகள், அவர் தேடி வந்ததான மூன்று வீடுகள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8:5 வாசிக்கலாம்.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன்
அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே,
என் வேலைக்காரன் வீட்டிலே
திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
அதற்கு இயேசு
நான் வந்து
அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். போதும். இங்கே பார்க்கும்பொழுது ஒரு நாள் கப்பர்நகூம் என்ற இடத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான். அவனுடைய தேவை என்ன என்றால், அவனுடைய வேலைக்காரன் கை கால்கள் செயலற்று போய் வீட்டிலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்க வேண்டும், அதுதான் அவனுடைய வாஞ்சை, அதுதான் அவனுடைய விண்ணப்பம். இதை அவன் வந்து சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். சுகம் வேணும்னு கேட்டான், ஆனா வீட்டுக்கு அவன் கூப்பிடல. ஆனால் இயேசு கிறிஸ்து வாலண்டியரா சொல்ற, நான் வந்து எங்க வந்து வீட்டுக்கு வந்து, ஏன் வீட்டிலே கொடிய வேதனைப்படுகிறான் அவன் சொன்னான், அவன் வீட்டிலே திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாலண்டியரா சொல்ல, நான் உன் வீட்டுக்கு வருவேன், வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னார். இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த பதிலை அவன் சற்று கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது சுகம் கொடுப்பான் நினைச்சானே தவிர வீட்டுக்கு அவர் வரேன், அவர் ஒத்துக்கொள்வார் என்று சொல்ல நினைக்கவே இல்லை. இவர் வாலண்டியரா சொல்றார், நான் வருவேன், வந்து சுகமாக்குறேன். உடனே அவன் பதறான், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிற தன்னுடைய சீஷர்களை பார்த்து இவனை குறித்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தியிருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இவன் தன் வீட்டுக்கு வந்து தன் வேலைக்காரனை சுகமாக்கணும்னு கேட்கல, ஆனால் இவராகவே முன் வந்து நான் வீட்டுக்கு வரேங்கிறார். இப்படி இந்த மனுஷனுடைய வீட்டிற்குள் இவராகவே வாலண்டியராய் வர விரும்புகிறதற்கு காரணம் என்ன?
இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த மனுஷன் ஒரு புறஜாதி மனுஷன், ரோம அரசாங்கத்தில் ராணுவத்திலே பணியாற்றுகிற ஒரு படை தளபதி இவன். இந்த மனுஷன் இவன் ஒரு புறஜாதி மனுஷன், இவன் ஒரு யூதன் அல்ல. இப்படிப்பட்டவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அவன் இருதயத்தில் இருக்கிறதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். என்றைக்குமே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை வைத்து பலருக்கு பல படிப்பினைகளை சொல்லிக் கொடுப்பார். அதை நம்முடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்றோம் இல்லையா. ஒரு காரியத்தை எய்ம் பண்ணி அதில் பல காரியங்களை செய்வது. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஒரு வேலையை செய்யற மாதிரி இருப்பார், ஆனால் அதை வைத்து பல போதனைகளை பலருக்கு விளங்க பண்ணுவார். அது சாதாரண சம்பவமா இருக்கும், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை உள்ளடக்குவார். நடந்து போவார், பசி வரும், அது இயற்கை, மனுஷனுக்கு பசி. ஆனால் அங்க பார்க்கிறார் அத்திமரம், அது கனிகாலமே கிடையாது. அதிமர கனிகாலமும் கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல கனியை அவர் எதிர்பார்த்தாராம். கனிகாலத்தில் எதிர்பார்த்த நியாயம், கனி இல்லாத காலத்தில் எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம்? எதிர்பார்த்த கனி இல்லை, அது பசுமையாக இருந்தது. இதுல மார்க் 11 அதிகாரத்தில் இருக்குது, நான் ஜஸ்ட் சொல்றேன். உடனே அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். இது நம்ம மேலோட்டமா யோசிச்சு பார்த்தா நியாயமாகவே தோணாது, சாதாரண யோசிச்சு பார்த்தா நியாயமாகவே தோணாது. கனி காலத்திலே கனி இல்லாமல் இருந்து அதை சபித்தால் நியாயம் இருக்குது, கனி இல்லாத காலத்திலே கனி எதிர்பார்க்கறது தப்பு, அப்படி எதிர்பார்த்து அதுல கனி இல்லைன்னு உடனே அதை சபிக்கிறது இன்னொரு ஒரு தப்பு. அப்படிதான் நமக்கு தோணும், நம்ம மூளைக்கு அப்படித்தான் தோணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதற்குள் ஒரு பெரிய காரியத்தை உள்ளடக்கிதான் செய்வார். அதை சபித்து விட்டு கேஷுவலா போயிடுறார், ஒண்ணுமே நடக்காத போல போயிட்டே இருக்கிறார். இனி ஒரு காலம் இடத்துல ஒருவரும் கனி புசியாது இருக்க கடவுள். அன்றைக்கு சாயங்காலத்தில் திரும்பி அதேபடியே ரிட்டர்ன் வராங்க, வர்றதுக்குள்ள அந்த அத்திமரம் முழுவதும் பட்டு போயிருக்கிறது. உடனே சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஆண்டவரே நீ சபித்த அத்திமரம் உடனே பட்டு போயிற்று. இந்த ஆச்சரியப்பட்டு இந்த கேள்விக்கு தான் அவர் வெயிட் பண்ணார். இந்த ஆச்சரியம் அவர்களுக்கு ஏற்படணும், இந்த கேள்வி அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காகத்தான் காலையிலேயே ப்ரீ பிளான் பண்ணி அதை சபிச்சார். ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே நீ சொன்னபடியே ஆயிடுச்சு. உடனே சொல்றாரு, உடனே லெசன் ஆரம்பிக்கிறார், அதை வச்சு பாடம் நடத்துறாரு. அத்திமரத்தை வச்சு லிட்டரலா ஒரு சப்ஜெக்ட் காமிச்சு பாடம் நடத்துறாரு. இது அத்திமரத்துக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு மலையை பார்த்து பிறந்து சமுத்திர தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஒரு விசுவாச லெசன் அங்கே எடுக்கிறார். இந்த அத்திமரம் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது. மரத்துக்கு உயிர் இருக்குது, ஆனால் காது கிடையாது, ஆனால் மரத்துக்கு உயிர் இருக்கு. ஆனால் அந்த மரம் கூட என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பட்டு போய்விட்டது. ஆனால் ஒரு மலை, ஒரு பாறை மலை, அதை கூட நீங்கள் விசுவாசத்தோடு பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அப்ப பாருங்க, இந்த விசுவாச போதனையை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் காலையிலேயே பிளான் பண்ணி ஒரு அத்திமரத்தை சரிச்சிட்டு போனார். அப்ப அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல ஒரு பெரிய சப்ஜெக்ட் அவர் வச்சிருப்பார், அதுல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க அவர் நினைப்பார். அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி இவன் ஒரு விசுவாச மனுஷன். இவனுடைய விசுவாசத்தை சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். பல நேரத்திலே சாதாரண ஒரு புறஜாதி மனுஷனுக்குள் இருக்கிற நல்ல காரியங்கள் கூட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா. பல விஷயத்தில் அப்படிதான், ஒரு எறும்புக்கு இருக்கிற ஞானம் கூட தேவ பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விடுகிறது, ஒரு வெட்டுக்கிளிக்கு இருக்கிற ஞானம் தேவ பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த நூற்றுக்கு அதிபர் இவன் ஒரு புறஜாதியான், இவனுக்கு கர்த்தரை குறித்த காரியம் அறிந்திருக்க அவ்வளவு வாய்ப்பில்லை, இவனுக்கு நியாய பிரமாணம் தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த காரியங்கள், அவர் செங்கடலை பிளந்தது மற்றும் பல அற்புதங்களை செய்தது. எலியா எலிசாவுடைய வாழ்க்கை, மோசேயின் வாழ்க்கை, அந்த அற்புதங்கள் எதுவுமே இவன் படித்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவன் ஒரு புறஜாதி மனுஷன், இவன் கையில் நியாயப்பிரமாண புஸ்தகம் வந்திருக்க வாய்ப்பில்லை, இவனுக்கு அதை தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் இவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இவன் வாழ்ந்தான். அவரை குறித்து இவன் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கணும். ஏன்னா இவன் ஒரு படை தளபதி, ஒரு பொறுப்பில் இருக்கிற மனுஷன், ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்றது அவனுக்கு கண்டிப்பாக நியூஸ் வரும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த நபர் அற்புதங்களை செய்கிறார், வல்லமையான காரியங்களை செய்கிறார் என்கிற ரகசிய அந்த உண்மையை அவன் தெரிந்தான், விசுவாசித்தான். ஆழமான ஒரு விசுவாசம், அந்த ஆழமான ஒரு விசுவாசத்தோடு அவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். அப்ப அந்த விசுவாசம் உள்ள மனுஷனுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு இயேசு கிறிஸ்து விரும்பினார். நான் வரேங்கிறார். அதில் அவர் கேட்கறதுலயே அடுத்த ஒரு ரகசியத்தை ஒன்று வச்சிருக்கிறார். வர்றதுக்கு அவர் விருப்பப்பட்டார். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு லெசன் எடுக்கவும் அவர் விரும்பினார். ஆனால் இவன் உடனே இந்த வார்த்தையை சொன்னாதான் அவன் தன்னுடைய விசுவாசத்தை இப்ப அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவன் மனசுக்குள்ள விசுவாசம் இருக்குது. வரும்போது நினைச்சிருப்பான், அவரை பார்த்து சொல்லி இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அப்ப என் வேலைக்காரன் சுகமாகும் அப்படின்னு கேட்கலான்ற பிளான் தான் வந்திருப்பான். இவனுக்கு அந்த விசுவாசம் ஏற்கனவே இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம், அவரை பார்த்து ஜஸ்ட் விஷயத்தை சொல்லி இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டில் வேலைக்காரன் சுகமாயிடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட்லாம் வந்திருக்கிறான். அதை சொல்றது தான் வந்திருக்கிறான். அவன் அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து முந்திட்டாரு, நான் வரேங்கிறாரு. சொன்ன உடனே இவன் தன்னுடைய விசுவாசத்தை இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல சொல்லிவிட்டு அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் என்ன சொல்ல வரான்? தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பிரசித்தம் பண்ணுகிறானா? என்ன சொல்ல வருகிறான் என்றால், இவனுடைய விசுவாசத்தை இவன் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். எனக்கு மேல ராஜா இருக்கிறார், ரோம் அரசாங்கம் இருக்குது, அதுக்கு கீழ்ப்பட்டவன். ஆனால் எனக்கு கீழ்பட்டிருக்கிற 100 சேவகர்கள் இருக்கிறார்கள். நான் 100 அதிபதி, 100 சேவகர்கள் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 100 பேர் மேல் எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவனை போனா போறான், ஃபார்வர்ட் மார்ச் சொன்னா அவன் மார்ச் பண்றான், அபவுட் திரும்பி வரான். நான் என்ன கமெண்ட் பண்ணணும் அந்த 100 போர் வீரர்களும் அதை அப்படியே செய்யறான். நான் ஒரு மனுஷன், மனுஷனாயிருக்கிற எனக்கே ஒரு 100 பேரை இயக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் என் வார்த்தையில் இருக்கும் என்றால் நீர் தெய்வம், நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு அற்புதம் நடக்கும். என்னுடைய வார்த்தையின் அதிகாரம் எதிர் இருக்கிறதான சேவகரை இயக்கிவிடும். ஆனால் உன்னுடைய வார்த்தையின் அதிகாரம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனையும் சொஸ்தமாக்கிவிடும். அதான் அவனுடைய காரியம். அப்ப இந்த இடத்துல இவனுடைய காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. என்னைக்குமே சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நபராய் இருப்போம் என்றால் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்து விரும்புவார். வீடுங்கிறது எது? உங்க வீட சொல்லல, உங்க சரீரத்தை சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள நபராய் இருப்பீர்கள் என்றால் இது சரீரமாகிய வீட்டுக்குள் வருகிறதற்கு இயேசு கிறிஸ்து விரும்புவார். அந்த வீட்டுக்குள் அவர் வர விரும்புவார். விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசிக்கிற ஆட்களை கண்டாலே கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடு கர்த்தர் வாசம் பண்ண விரும்புவார். அவங்களுக்குள்ள வந்து நிறைவாய் தங்கியிருப்பார். விசுவாசிக்கிற நபர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5-6 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 11:5-6.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு,
விசுவாசத்தினாலே ஏனோக்கு
மரணத்தை காணாதபடிக்கு,
மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே, அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே, சாட்சி பெற்றான், விசுவாசம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமாயிருப்பது, கூடாத காரியம், ஏனென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, பலன் அளிக்கிறவர் என்றும், விசுவாசிக்க வேண்டும்,
பாத்தீங்களா. இந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பாத்தீங்களா, விசுவாசிக்கிறவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க ஒரு விசுவாசிக்கிற நபரா இருந்தா உங்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். உங்கள் சரீரத்தில் உங்களோடு கூட அவரும் வந்து வாசம் பண்ணுவார். அப்போ அந்த விசுவாசத்தினாலதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் எந்த விதத்திலும் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது. ஏனோக்கு தேவனோடு நடந்த மனுஷன். அவனுடைய 65வது வயதில் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. 65 வயசு வரைக்கும் ஏனோக்கு ஒரு சாதாரண மனுஷனாயிருந்தான். அவனுடைய 65வது வயதில் மெத்தசுலா என்று அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அந்த 65வது வயதிலிருந்து அடுத்த 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தரோடு தொடர்ந்து நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான், அவரோடு நடந்தான். அந்த நாட்களில் இவனும் கர்த்தரோடு அதிகமாய் பேசுகிறான், கர்த்தரும் இவனோடு கூட பேசுகிறார். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் பின் நாட்களில் நடக்கப் போகிற காரியங்களை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்திட்டே வர்றார். அப்படி வெளிப்படுத்திக் கொண்டே வரும் பொழுது இந்த சபையின் காலத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும். ஏனோக்குடைய காலம் ரொம்ப ஆரம்பம். ஆதாமுக்கு 7வது தலைமுறை ஏனோக்கு. ஏனோக்கு ஆதாமில் இருந்து 7வது பேரம்தான் ஏனோக்கு, 7th generation அவன். அப்ப எவ்வளவு ஏர்லியர் ஸ்டேஜ் பாருங்க. மோசே, ஆபிரகாம் யாருமே வராத காலம், 7வது ஜெனரேஷன் அவன் ஆதாம்ல இருந்து. அந்த ஏனோக்கோடு கூட கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்வதை பேசியிருப்பார். தமக்கு சொந்த ஜனமாய் இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொள்வதை பேசியிருப்பார். அவர்களுக்கு கொடுக்க போகிற நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாண காலத்தை குறித்து பேசியிருப்பார். அதெல்லாம் பேசாம கடைசியில் பேசினா ஒண்ணு புரியாது. அதற்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பின்பு கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசியிருப்பார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு சபையின் காலத்தை குறித்து பேசியிருப்பார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, 2வது வருகை, அதை குறித்து பேசியிருப்பார். அப்பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது, உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் பேசியிருப்பார். இப்படி பல விஷயங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கப் போகிறதான காரியங்களை, அவருடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத, அதாவது அடையாளம் ஆதாரம் இல்லாத பல காரியங்களை அவனோடு பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. திடீர்னு ஒரு மனுஷன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஆதாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரப்பொழுது, வரும்பொழுது நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம், உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. இதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு, பிரேஸ் இருக்குது. என்ன பிரேஸ்? ஏனோக்கு தான் நமக்கு ஆதாரம் இல்லையா? ஏனோக்கு உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான், எலியா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அதே போல நாமும் கூட உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவாரானால், ஏனோக்கு எடுக்கப்பட்டது போல, எலியா எடுக்கப்பட்டது போல, நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆதாரம் இருக்குது, ஆனால் ஏனோக்கு ஆதாரம் கிடையாது. எலியாவுக்கு ஆதாரம் இருக்குது, ஏனோக்குடைய வாழ்க்கை ஆதாரம் இருக்குது, ஆனா ஏனோக்கு யார் ஆதாரம்? எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப ஏனோக்கோடு கர்த்தர் அதை பேசும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவன் விசுவாசித்தான், விசுவாசித்த ஆண்டவரே இதை நான் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்குமா, நானும் உயிரோடு மேல வர முடியுமா? அவனது விசுவாசத்தோடு கேட்டதுதான் கர்த்தர் சொன்ன, நீ விசுவாசித்தால் ஆகும்னு சொல்லியிருப்பேன், நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், நீ மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதே போல அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் விசுவாசத்தில் பூரணமாய் இருந்து அவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி, அந்த பிரியமானவனை தான் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு சொல்றேன், விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுறோம். அப்ப நம்ம இருக்கிற இடத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தில் நாம் ஏற்கனவே இருக்கிறோம், இந்த சரீரத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய விசுவாசத்து நிமித்தம் பிரியமாய் இருந்து நம்ம கூட வந்து அவரும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம், கர்த்தரை அவ்வளவு பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். வேதத்தில் அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்பாருக்கு விசுவாசத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு தூரம் அதில் பிரியப்படுகிறார். இன்னொரு சம்பவத்தை சொல்ற பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 15:28 வாசிக்கலாம். மத்தேயு 15:28 வாசிப்போம்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
ஸ்திரீயே,
ஸ்திரீயே,
உன் விசுவாசம் பெரிது,
உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடி,
நீ விரும்புகிறபடி
உனக்கு ஆக கடவது என்றார்,
உனக்கு ஆக கடவது என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு புறஜாதி பெண் இல்லையா, இவ்வளவு ஒரு இஸ்ரவேல் பெண் கிடையாது, புறஜாதி பெண். இவர்கிட்டையும் கர்த்தர் பாருங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எவ்வளவு பிரியமாய் இருந்தால் அவங்க விருப்பத்தை கர்த்தர் மனப்பூர்வமாய் நிறைவேற்றி வைக்கிறார். பாருங்க, விசுவாசம் அந்த அளவுக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் உண்மையிலே அசைக்கத்தக்கதான ஒரு விசுவாசம். அவன் வீட்டுக்கு அவர் வரன் வாலண்டியரா சொன்னார். அந்த விசுவாசத்தை அவர் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். உடனே அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சார், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பார்க்கிறடல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காலம் சுஸ்தமாவான். அப்பதான் மனசுல கேட்டான், வெளியில சொல்வான் விசுவாச வார்த்தையை வெளியில சொல்றான். உடனே அத ஒரு பிரசங்க டாபிக்கை எடுத்து அதை அப்படியே அவருக்கு பின்னால் வருகிற சீஷர்களுக்கு அவனை வச்சு பாடம் நடத்துறாரு. தனக்கு பின் செல்லுகிற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், அவருடைய சீஷர்கள்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள், யாக்கோபின் சந்ததி தான். நீங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், ஆனால் உங்களுக்குள்ளையும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. இவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இருக்கலாம். இந்த விசுவாசம் என்ன செய்ய போகிறது? இந்த உலகத்திலே மட்டும் இவனுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, இவனை பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்க போகிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு இவன் பந்தி இருக்க போகிறான். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதான இஸ்ரவேல் சந்ததி புறம்பான இருளுக்கு போக போறாங்க. அங்கு அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சொன்னார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல விசுவாசம் தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அந்த விசுவாசம் உள்ள மனுஷன் வீட்டுக்கு வருவதற்கு இயேசு கிறிஸ்து விரும்பினார். அப்ப இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆழமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தரை எந்த காரியத்திலும் கண்மூடித்தனமாய் விசுவாசி, அவரால் எல்லாம் முடியும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஆவிக்குரிய காரியமோ உலக காரியமோ எதுவானாலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு விசுவாசிங்க. உங்க மேல அவர் ரொம்ப பிரியமாயிருப்பாரும், உங்களோடு அவர் வந்து இந்த சரீரத்தை உங்கள் சரீரத்துக்குள் உங்களோடு சேர்ந்து அவர் வாசம் பண்ணுவார். இது அவரை இன்மை பண்றதான ஒரு காரியம், விசுவாசம். இரண்டாவது, கர்த்தர் எப்படிப்பட்ட வீட்டை அவர் விரும்புகிறார் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5 வாசிக்கலாம். லூக்கா 19:5.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது
இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது
அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு
சகேயுவே
நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
சகையு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வாலண்டியரா நான் வந்து வீட்டுக்கு தங்க வரேன் என்றார். இன்னைக்கு காலையில பார்த்தோம், மார்த்தாள் இன்வைட் பண்ணா, கூப்பிட்டு தன் வீட்டுக்கு அழைச்சான். ஆனா இங்கெல்லாம் இப்ப இந்த ஈவினிங் சர்வீஸ்ல பாக்குற விஷயம் எல்லாம் கூப்பிடவே இல்லை, கூப்பிடாம அவர் வரன்ற இடம், கமிட் பண்ற இடம். இங்கே சகையு இவன் ஒரு ஆயக்காரன், ஆயக்காரருக்கு தலைவனும் கூட, பெரிய பணக்காரன். இவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னா. வாலண்டியரா சொல்ற, அவன் கூப்பிடல, இவரே சொல்றார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன் வீட்டில் வந்து நான் ஸ்டே பண்ண போறேங்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான பிளஸ்ஸிங் பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். நான் வந்து உன் வீட்டில் தங்க போறேன்னு கேட்கிறாரு, அவரே கேட்கிறாரு. ஏன் இந்த சகையு இவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இப்படி அவனை நேசித்து அவன் வீட்டிலே வந்து தங்க அவர் விரும்பினார்? ஒரு பணக்காரன் என்பதனாலயா? அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பைபிள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பணக்காரர் ரொம்ப திட்டி இருக்கிறார், தரித்திரரை ரொம்ப நேசிச்சிருக்கிறார், அவங்களை பெரும்பாலும் நிறைய திட்டல. ஐஸ்வர்யம் வாங்கலாம் போட்டு சரியான வாங்கன்னு வாங்கியிருக்கிறார் இல்லையா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிற ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் ஆயக்காரன், ஆயக்காரர்களுக்கு தலைவன், இவன் வீட்டிலே வந்து இயேசு கிறிஸ்து தங்க விரும்பினார். இந்த சகையு ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன், அவனுடைய ஹேபிட்ஸ் படி பார்க்கும் பொழுது ஒரு கடினமான ஒரு மனுஷன். இவன் ஒரு அரசாங்கத்தில் அதிகாரி, அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இவன் ரோமன் கவர்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இந்த சகையும். அப்படிப்பட்ட நிலைமையில இவன் ஒரு பெரிய அரசாங்கத்திலே பெரிய பதவியில் இருக்கிறவன், விவரமானவன், கடினமானவன், ஜனங்களிடத்திலே கடுமையாய் வரி வசூல் செய்கிறது மட்டுமல்ல, அநியாயமாய் லஞ்சம் வாங்கியும் பெரிய பணக்காரனாய் மாறிவிட்டவன். தவறான வழியிலே நிறைய சம்பாதித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இல்ல இன்னைக்கு கூட பார்க்கும்போது இந்த டாக்ஸ், வீடு டாக்ஸ் போடுறவங்க எல்லாம் வருவாங்க, உங்க வீட்டுக்கு இவ்வளவு டாக்ஸ் போடணும், குறைச்சு போடணுமா, ஒரு பணம் கொடுத்தா உனக்கு டாக்ஸ் என்ன செய்யறேன், குறைச்சு போடுறேன்னு இல்ல. அது சாத்தி இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற விஷயம், உன் வீட்டுக்கு இல்லைன்னா இவ்வளவு டாக்ஸ் போட்டுருவேன், இவ்வளவு பெரிய வீட்டு இருக்கு இவ்வளவு டாக்ஸ் போட்டுருவேன், குறைச்சு போடணும்னா இவ்வளவு கொடுணும், லஞ்சம் வாங்குவாங்க. அப்போ இந்த இன்கம் டாக்ஸ் போடுறவங்களும் பார்க்கும்போது இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இவன் அதை பயன்படுத்தி, தன்னுடைய பதவியை பயன்படுத்தி நல்ல லஞ்சம் வாங்கி ஏராளமான சம்பாதித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆனாலும் இவன் வெளிப்படையாக இவனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் வெறுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. அப்படி பணம் புடுங்கி எல்லாரையும் நோகடிச்ச ஒரு மனுஷன், அநியாயமாய் சம்பாதித்தவன், அது அவன் அவனே ஒத்துகிறான், நான் அநியாயமாய் சம்பாதிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவனுடைய பதவி இவனை இப்படிப்பட்ட ஒரு மோசமானவனாய் மாற்றி விட்டது. அவனுக்கு அந்த கிடைச்ச அந்த வாய்ப்பு, தப்பா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்ததுனாலே அவனை ஒரு மோசமான மனுஷனாய் சமுதாயத்தில் மாற்றி விட்டது. ஆனால் அவனுடைய உள்ளான மனுஷன், அவனுக்குள் இருக்கிற உண்மையான அந்த ஆத்மா இருக்கிறதே, அது ஒரு தாகமுள்ள ஆத்மா. இன்னைக்கு பல இடத்துல பாத்தீங்கன்னா சில அப்படித்தான் இருப்பாங்க, வெளியிலே சிலர் கடினமான ஆட்களா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தாகமான ஆத்மாவா இருப்பாங்க. இவன் வெளிப்பிரகாரமாய் மோசமான பெயர் எடுத்தவன். இவனோடு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார்னு இயேசு கிறிஸ்து சேர்த்து ஜனங்க திட்டினாங்க இல்லையா? அவன் வீட்டுக்கு அவர் தங்க போறேன்னு சொல்லிட்டு போகும்பொழுது அடுத்த வருஷத்துல ஏழாவது வருஷத்துல பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள் இல்லையா?
அப்ப அந்த ஊரே அவனை பாவின்னு தீர்த்திருச்சு, எல்லாருக்கிட்டையும் பாவின்னு பேர் எடுத்தான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஹாபிட்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. ஆனாலும் கூட உள்ளான வாழ்க்கையில் இவன் ஒரு தாகமான ஒரு மனுஷன், ஆன்மீக தாகம் அவனுக்கு இருந்துச்சு, உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆன்மீக தாகத்திற்கு இதுவரைக்கும் அவனுக்கு வடிகால் கிடைக்கல, இதுவரைக்கும் அதற்கு ஒரு வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் கொஞ்சம் கொஞ்சம் பல விஷயங்களில் அவன் கேள்விப்பட்டிருந்திருக்கணும். அதனால இவனுக்குள்ள அந்த ஒரு தாகம், அந்த இயேசு எப்படியாவது நம்ம லைஃப்ல ஒரு தடவை பார்க்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு, அவன் ஊரை தேடி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி கிடைச்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஊரில் அவன் இருக்கிற ஊர் எரிகோ, அந்த எரிகோவுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு இன்னைக்கு வரார் அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்ச உடனே அவன் ரொம்ப த்ரில் ஆயிட்டான், எக்ஸைட் ஆயிட்டான். எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். அது முதல் வசனத்திலிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வாசிப்போம்.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில்
ஆயக்காரருக்கு தலைவனும்
ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி
அவரை பார்க்கும்படி
ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான்.
இந்த சகையு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை பார்த்துவிட வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு தாகம். அவர் எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசுவை குறித்து எல்லாரும் பேசி கொள்ளுகிறார்கள், அவர் எப்படிப்பட்டவரோ அவர் நேரில் எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவர் எப்படியாவது அவர் நேரில் பார்த்தணும், அவரை பார்த்து விட வேண்டும். ஆனால் இவனுக்கு நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு. இவன் ஒரு குள்ளமான ஒரு மனுஷன், ஜனங்கள் ரெண்டு பக்கமும் திரளாய் நிற்கிறாங்க இயேசு கிறிஸ்து இந்த வழியா வராமே, ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்திலும் பெருங்கூட்டம், பார்க்கிறதுக்கு முடியாதபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இவன் ஓடி வந்து பார்க்கிறான், ஜனங்கள் இவனுக்கு முன்னால ஏற்கனவே வந்திருக்கிறவங்க எல்லாம் உயரமான நாட்கள் எல்லாம் முன்னால வந்து நின்றுட்டாங்க. இவன் கேட்டிருப்பான், கொஞ்சம் வழிவிடுங்க, நான் இயேசுவை பார்க்கணும். யாரும் தங்கள் இடத்தை இவனுக்கு விட்டுக் கொடுக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. அவனை துரத்தி விட்டு தள்ளி விட்டுட்டான், யாருமே அவனுக்கு இடம் கொடுக்கல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், ஏன்னா பின்னாலும் அவனால பார்க்க முடியல, குள்ளமா இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த வாஞ்ச, எப்படியாவது இயேசுவை பார்த்தணும், எப்படியாவது அவரை பார்த்தணும். அவன் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் முயற்சி தோல்வி ஆயிடுச்சு, பார்க்க முடியல. எல்லாரும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் கூட அவனுக்கு இடம் கொடுக்க ரெடி இல்லை. ஆனாலும் தன் முயற்சியை அவன் கைவிடவே இல்லை. இயேசு நடந்து வராரு, முன்னாடி ஓடுறான் இவன் நடந்து வராரு, அவன் ஓடுறான். ஓடி ஒரு காட்டத்தி மரத்தை இருக்கிறதை பார்த்து வேகமாய் அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு உயரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறதை இவன் பார்க்கிறான். அவனுக்குள் ஒரு தாகம், இந்த இயேசுவை எப்படியாவது பார்த்தோம். இது சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ரட்சிக்க போறதுக்கு முன்னால ரொம்ப முன்னாடி ஒரு நாள் இந்த சோழமேடு ரோட்ல எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்தார், நடந்து வந்தார் இந்த ரோட்ல, சோழமேடு ரோட்ல. நான் சின்ன வயசுல தான் ரொம்ப ஃபேன், எம்ஜிஆர் ஃபேன் நான். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தார் இந்த ரோட்ல. அவர் எம்ஜிஆர் உடைய டெக்னிக் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றைக்குமே சொல்ல டைம் வர மாட்டார். அவருடைய ஷெட்யூல் 12 மணிக்குன்னா 10 மணிக்கு வர மாதிரி நியூஸ் கொடுத்துருவார். எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் கூட டைம்க்கு வரவே மாட்டார். ஜனங்களை நல்லா எக்ஸைட் ஆக வச்சு, காத்துட்டு இருக்க வச்சு, பரிதாபமா இருக்கும். அவர் 12 மணிக்கு வராத காலையில் 8 மணிக்கே வந்துருவார், நியூஸ் கொடுத்துருவாங்க. அப்படி வந்தோம்னா எல்லாம் 8 மணிலிருந்து ஜனங்க அலம் மோதும். இன்னைக்கு வரைக்கும் சொல்ற எனக்கு அது புரியாத புதிரா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடி எம்ஜிஆருக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டியா நான் சந்தேகப்படுறேன். அவர் செத்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகி கூட இன்னைக்கும் ஜனங்க அந்த மனுஷமா ஒன்று பைத்தியமா இருக்கிறாங்க. அது இன்னைக்கு இன்னைக்கும் புரியாத புதிரா இருக்குது. அப்போ அன்னைக்கு அப்ப இப்பவே இப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த டைம்ல எவ்வளவு ஒரு அவருடைய கிரேசியா இருப்பாங்க ஜனங்க, அவர் பார்க்கறது அவ்வளவு இது. அப்போ ஒரு 12 மணிக்கு வராம 8 மணிக்கு அவர் வந்துருவாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 8 மணில இருந்து ஜனங்க அப்படி அலமோதும் வெயிட் பண்ணுவாங்க, அவர் பார்க்காத வரைக்கும் அங்கிருந்து போக மாட்டாங்க. அதே போல ஒரு நாள் காலையில 9 மணிக்கு வராருன்றாங்க. காலையிலிருந்து ரோடெல்லாம் கூட்டம், சோழமேடெல்லாம் கூட்டம், சரி கூட்டம், எப்ப வருவார் வருவார். எல்லாரும் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க, நாங்களும் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன். எப்படியாவது அவர் பார்க்கணும் எம்ஜிஆர். அப்புறம் இந்த ரோட்ல கடைசியில இப்ப வந்து பெரிய பில்டிங் இருக்குது, இந்த என்சிசி பேங்க். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லாம் கிடையாது, பில்டிங்ல கிடையாது, கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் இருக்கும், மொட்டை மாடி இருக்கும். அப்ப இந்த கிருஷ்ணாம்பர் ரோட்ல இப்படி நேரம் இப்படி உள்ள இருந்து அப்படி வந்து அவர் மெயின் சோழ மேடத்தில் வரப்போறாரு. ரூட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பாக்குற என்ன பண்றது தெரியல. ரோட்ல வந்து பார்த்தா முடியல, சகை மாதிரிதான் எங்க நிலைமையும். கூட்டம் அப்படி அலமோது பார்க்க முடியல, நல்லா கொஞ்சம் சின்ன பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தது யார் பில்டிங்கே தெரியாது. நேரம் அந்த பில்டிங்ல ஏறிட்டேன், நானும் ஏறிட்டேன், எல்லாம் ஏறிட்டோம். இதுல இருக்கிற எம்சிசி பேங்க் பில்டிங் மேல எல்லாம் ஏறி காத்துட்டு இருக்கிறோம். கடைசியில ஒரு வழியா கிட்டத்தட்ட 9-10 மணி வந்து ஒரே எக்ஸைட் ஆயிடுச்சு. ஒரு 12-12 மணிக்கு வேற இப்படி ரோட்ல நடந்து வர்றாரு. என்ன கூட்டம், என்ன எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவர் அப்படி நடந்து வந்த உடனே ஜனங்கள்லாம் பைத்தியமா அதை பாக்குறாங்க. எல்லாரும் மாலையெல்லாம் தூக்கி தூக்கி அவர் மேல போடுறாங்க மாடியில் இருந்து. அது இன்னைக்கு எனக்கு மறக்க முடியல. அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொல்ல வீட்டில் எதிரில. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எம்ஜிஆருக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகிருந்தாங்க ஜனங்க. ஏசு கிறிஸ்துக்கு அப்படி எவ்வளவு இருந்து இருக்கும் பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஜனங்களுடைய இது, உண்மைதான் அது இல்லையா? அது உண்மைதான், நாங்களும் அனுபவிச்சுதான் சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பாத்தீங்கன்னா, சகையை வேற நினைச்சு பாக்கிற அப்படிதான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சகையை திங்க் பண்ண தோணுது. சகையும் இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்ட எப்படியாவது பார்த்தணும், என்ன நிலைமை வந்தாலும் அவரை பார்த்தணும், அவரை பார்க்கணும். அந்த தாகத்துல அவனுக்கு இருந்த தடையெல்லாம் அவன் யோசிக்கல. பஸ்ட் வந்து பாக்குறான், ஜனங்க இடம் கொடுக்கல. சரி, நம்ம அவரை பார்க்க முடியாது போல இருக்குன்னு போயிருக்கலாம். போல எப்படியும் பார்த்து போயிடணும். ஓடுனான், ஓடுனான். அவர் நடந்து வர ரூட்லயே முன்னால ஓடுனான். ஓடி ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து சேஃபா இருந்த அவரை நிம்மதியா பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து இத்தனை பேர் இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இருந்த அந்த ஒரு ஆழமான தாகம், தன்னை பார்க்கறதுக்கு இவனுக்குள்ள இருதயம் எப்படி ஒரு தாகம் பத்தி எரியுது. நம்மளை பார்க்கணும்னு இவன் இவ்வளவு பேர் ஆசையா இருக்கிறானே. இவனுக்கு வாய்ப்பு குறைவு, நம்மளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனாலும் கூட தன்னுடைய முயற்சியை விட்டுக் கொடுக்காமல் அதிகப்படியான முயற்சி எடுத்து எப்படி நம்மளை பார்த்தனோடு இவ்வளவு தீவிரமா இருந்து என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்து என்னை பார்த்துட்டானே. அப்ப கண்டிப்பா இவனுடைய தாகத்தை நம்ம கனப்படுத்தணும்னு இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணிட்டார். இவனுடைய தாகத்தை கனம் பண்ணணும். அதனாலதான் எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த மரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு மேல இருந்து பார்த்தானே, அந்த சகையை பார்த்து இறங்கி வானார். இறங்கி வா. இன்னைக்கு நான் வீட்டுக்கு தங்க வேண்டும். என்ன மரத்துக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. மரத்து மேல இருக்கிற சகையை இறங்கி வானார். மரத்துக்கு பின்னால் இருந்த ஆதாம வெளியே வானார். மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து நாட்டான வேலை கபடத்தை உத்தம கூப்பிட்டார். மரத்துக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது பைபிள்ல. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இறங்கி வா, சீக்கிரம் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நீ சீக்கிரமா இறங்கி வா, டிலே பண்ணாத, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் இல்லையா. அதனால ரெண்டாவது, கர்த்தருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் கூட தங்க விரும்புவார்னா, தாகம் உள்ள ஆத்மாவை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் பேரிலே ஒருவன் ரொம்ப தாகமா இருக்கிறானா, கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் அவர் மேல ரொம்ப அன்பார்ந்த அவரை தாகத்தோடு அவர் நேசிக்கிறான் பாருங்க, அந்த நபரை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோடு கர்த்தர் வந்து இந்த சரீரத்துக்குள் அவனுடைய சரீரத்துக்குள் வந்து கர்த்தர் அவனோடு வாசம் பண்ணுவார். ஆமென். அவனோடு வந்து அவனுடைய சரீரத்துக்குள்ள வந்து அவனோடு சேர்ந்து அவரும் வாசம் பண்ணுவார். முதல்ல விசுவாசம், அப்ப அந்த வீட்டில் நான் வாசம் பண்றேங்கிற. ரெண்டாவது, தாகம் உள்ளவர்களை கண்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடு கூட வந்து
வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். இரண்டாவது, நீங்க ரொம்ப தாகம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும். கத்தரை தேடல ஒரு தாகம் கண்டிப்பாக கத்தருக்கு பிடிக்கும். மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது
அவர் பேதுருவையும்
யோவானையும் அழைத்து நான் பஸ்காவை புசிக்கும்படிக்கு
நீங்கள் போய்
அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற
ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான்.
நீங்கள் அவனுக்கு பின் சென்று
அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய்
அந்த வீட்டு எஜமானை நோக்கி
நான் என் சீஷரோடு கூட
பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள்.
அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற
மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை
உங்களுக்கு காண்பிப்பான்
அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி
அனுப்பினார்.
அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள்.
போதும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முந்தின நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறதான ஒரு நேரம். இதுதான் அந்த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிறதான காரியம். இதை நம்ம பல இடத்துல படங்கள்ல பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஒரு வீடு இருக்கும், அழகா கார்பெட் போட்டிருக்கும், கட்டகட்டமா கார்பெட் போட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவ டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சுத்திலையும் சீஷர்கள் சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சீன் தான் இது. இந்த பைபிள் வசனத்தை வச்சுதான் அது கிரியேட் பண்ணியிருக்கு. அப்ப இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாய் செய்யறார் பாருங்க. பஸ்கா ஆசரிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது அதை ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்றாரு. இது லாஸ்ட் சப்பர். இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடைசியாய் ஆசரிக்கிறதான பஸ்கா பண்டிகை. இதுக்கு பிறகு அவர் இந்த உலகத்திலே இருக்க போறது கிடையாது, மனுஷனா இருக்க போறது கிடையாது. ஆகையினாலே இந்த கடைசி பஸ்கா பண்டிகையை இயேசு கிறிஸ்து ஆசரிப்பதற்கு ஸ்பெஷலா அதை எதிர்பார்த்தார். அடுத்த நாள் அவர் சிலுவைக்கு போக போகிறார். அதற்கு அடையாளமாக தன் வாழ்க்கையிலே கடைசியாக ஆசரிக்க போறார். பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களும் நியமங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மையப்படுத்தி தான் இருந்தது. முதல் பஸ்கா எங்கே ஆசரிக்கப்பட்டது கேட்டீங்கன்னா எகிப்தில் வச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் பஸ்கா எங்க ஆசரிக்கப்பட்டது? எகிப்தில் நடந்துச்சு. அந்த எகிப்தில் நடந்த அதுதான் முதல் பஸ்கா, இதுதான் கடைசி பஸ்கா. அப்ப அந்த முதல் பஸ்காவில பார்க்கும் பொழுது ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதன் ரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலே பூசினார்கள். அது வேறொன்றுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதற்கு முன் அடையாளமாக செய்யப்பட்ட ஒரு காரியம். அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டதான நமக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு நம்மை தொட முடியாது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் முன் அடையாளம். இப்பொழுது அந்த பஸ்கா நிறைவேற வேண்டியதான கடைசி நாள், நிழலாட்டமாய் சொல்லப்பட்டவைகள் நிஜமாக போகிற ஒரு நேரம். நிழலாட்டமாய் பல நேரத்தில் சொல்லப்பட்டது. எங்க இது முதல்ல எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் நிழலாட்டமாய் செய்யப்பட்டுச்சு. ஒரு மிருகம் ஆதாம் ஏவாளுடைய உடைக்காக அடிக்கப்பட்டு அங்கே ரத்தம் சிந்தியது. ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிச்சது. பின்பு விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை செலுத்தினது, அதெல்லாம் அடையாளம்.
இப்படியே தொடர்ந்து ஆபிரகாம் பலி செலுத்தினாங்க, ஒவ்வொருவரும் பலி செலுத்தினாங்க, சாமுவேல் முதற்கொண்டு எல்லாரும் பலி செலுத்தினாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்னடையாளமா போயிட்டே இருந்துச்சு. அது எல்லாவற்றுக்கும் கடைசியாய் உச்சக்கட்டமாய் நாளைய தினத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அது நிறைவேற போகிறது, நிழல் நிஜமாக போகிறது. அப்ப அந்த முந்தின நாள் இயேசு கிறிஸ்து அந்த நிழலாட்டமான காரியத்தை கடைசி முறையாய் அவர் செய்துவிட்டு அடுத்த நாள் அவர் சிலுவைக்கு போக போறார். அந்த நாளிலே அப்ப அதை விசேஷமா செய்ய நினைக்கிறார், ஆயத்தம் பண்ணுங்கள். எங்கே ஆண்டவரை ஆயத்தப்படுத்துறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைனார். அவருக்கு பர்மனண்டா ஒரு ஹவுஸ் வச்சுட்டு அவர் அங்கேயே இருக்கல. அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அவர் நாசரேத்தில் ஒரு வீட்டில் இருந்தார், உண்மைதான். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருக்குன்னு ஒரு வீடை வச்சுட்டு அவர் எங்கேயுமே இருக்கல, போயிட்டே இருந்தார். சகையு இருப்ப நல்ல மனுஷங்க, சகையு அவர் வீட்டில் தங்கினார், போயிட்டே இருந்தார். அவருக்குன்னு ஒரு சொந்த வீட்டை வச்சுட்டு இல்ல, அங்கங்க போற இடத்துல சகை மாதிரி நல்ல வீட்களை தெரிந்து கொண்டு தங்கினார், அப்படியே இருந்தார். இப்போ பஸ்க ஆசரிக்க வேண்டும், அதுக்கு ஒரு வீடு வேண்டும். எங்க ஆண்டவரை ஆசரிக்கிறது? இந்த இடத்துல அவருடைய வெளிப்பாட்டின் உச்சகட்டத்தை பார்க்கிறோம். சாதாரணமா கேட்டா அட்ரஸ் சொல்லி அனுப்பலாம், அட்ரஸ் இல்லனா ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அனுப்பலாம் இல்லையா. இப்ப நம்ம தான் சொல்லுவோம், ஒன்னு அட்ரஸ் சொல்லுவோம், இல்லனா ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவோம், இது பக்கத்துல அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அட்ரஸும் கொடுக்கல, லேண்ட்மார்க்கும் கொடுக்கல. அவர் கொடுக்கற லேண்ட்மார்க்கே மூவிங் லேண்ட்மார்க்கா இருக்குது. ஒரு பிக்சர் லேண்ட்மார்க் தான் நம்ம சொல்லுவோம் இல்ல, ஒரு இடத்துக்கு போனோம்னா இது இருக்கும், இது பக்கத்துல, இந்த பேங்க் பக்கத்துல, இந்த சிலை பக்கத்துல ஒரு அடையாளம் சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பிக்சர் லேண்ட்மார்க் கொடுக்கல, மூவிங் லேண்ட்மார்க் கொடுக்கல. நீங்க போங்க, நகரத்துக்குள்ள ரோடஞ்ச உடனே ஒருத்தர் தண்ணி குடத்தை சுமந்துட்டு வருவான், ஒருத்தர் தான் வருவான். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், ஆனா ஒருத்தனா வருவான். எவ்வளவு கால்குலேட்டர் கரெக்டா சொல்றாரு பாருங்க, ஒருத்தன் தண்ணி குடத்தை சுமந்துட்டு வருவான், உடனே அவன் பின்னாலேயே போங்க. எவ்வளவு ஒரு கால்குலேட்டிவ் பாருங்க, இவங்க போறதற்கும் அந்த தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருகிற அவன் வருகிறதற்கும் கரெக்ட் கால்குலேஷன். முன்னாலேயே சொல்றாரு பாருங்க, வருவான் அவன் பின்னாலேயே போங்க. போய் அவன் எந்த வீட்டுக்குள்ள ஏறானோ அந்த வீடு தான், போயிடுங்க. போய் அந்த வீட்டு ஓனர் கிட்ட சொல்லுங்க, எங்கள் ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு எந்த இடம் கேட்கிறார் என்று சொன்ன உடனே அவன் மேலறை கூட்டிட்டு போவான், ஒரு மாடியில் கூட்டிட்டு போய் காட்டுவான். அந்த அறை எப்படி இருக்கும் என்றால், கம்பளத்தை விரித்து அழகாய் ஆயத்தம் பண்ணி நேர்த்தியாக இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதான ஒரு வீடா இருக்கும். அந்த வீட்டை போய் பார்த்து அதற்குள்ளே அதை ஆயத்தப்படுத்துங்கள் சொன்னார். இப்ப மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வீட்டை செலக்ட் பண்ணார்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் ஒரு அருமையான தெய்வீக வெளிப்பாடு காணப்படுகிறது. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்தில் பேசுகிறார். இந்த வீட்டு ஓனர் யாருன்னு பைபிள் சொல்லவே இல்லை, வீட்டு ஓனர் யாருன்னே நமக்கு பைபிள் கொடுக்கவே இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த வீட்டு ஓனர் ஒரு தெய்வீக வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஒரு வீட்டை ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருந்தது. அந்த முன்குறிப்புக்கு இந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். இவனிடத்துல வந்து நாங்கள் எங்கள் ஆண்டவர் பஸ்காவை எங்கே ஆசரிக்கலாம்னு கேட்டா உடனே மேல அறைக்கு கூட்டிட்டு போய் காட்டுவான், அந்த அறை இப்படி இருக்கும், அந்த அறை அப்படி டிஸ்கிரைப் பண்ற, இப்படிப்பட்ட ஒரு அறை இருக்கும், அதை காட்டுவான், அங்க போய் ரெடி பண்ணுங்கன்ட்டாரு. அப்படியானால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டின் காரியங்களை இரண்டு முனைகளிலும் செயல்படுத்துறார். ஒரு பக்கத்தில் தன்னுடைய வெளிப்பாட்டை சீஷர்களுக்கு சொல்லி அந்த தண்ணீர் கொண்டு வருகிற மனுஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகின்றார். அடுத்த பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால், அந்த வீட்டு ஓனருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், உலக ரட்சகர் தேவகுமாரன் உன் வீட்டில் தான் பஸ்கா ஆசரிக்க போறார். அதுக்கு அந்த அறையை பெர்ஃபெக்டா நீ ரெடி பண்ணி, கிளீனா நீட்டை ரெடி செட் பண்ணி வை, அவர் வந்து ஆசரிக்க போறார். ஒரு விசேஷமான ஒரு காரியம் உன் வீட்டில் நடக்க போகுது. அவர் ஒரு வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனுஷன்.
அந்த வெளிப்பாடு உள்ளதனாலே அவன் இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பஸ்காவை ஆசரிப்பதற்கு தன் வீட்டின் மேலறையை சரியாய் ஆயத்தப்படுத்தி அவன் வைத்திருந்தான். என்னைக்குமே கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய வெளிப்பாட்டு விஷயம் அப்படிதான். இப்ப பாருங்க, படிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 9 பார்த்தீங்கன்னா இதே போல சம்பவம் வரும். சவுல் சபையை துன்பப்படுத்த போயிட்டு இருக்கிறான், தேவ ஜனங்களை அரெஸ்ட் பண்ண போறான், அவனை கர்த்தர் பிடிக்கிறார். அவரை பிடித்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டான். உடனே அவர் சொல்றார், நீ நேர்கருவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கனுக்கு செல்லப்படும். ஆண்டவரே நீ யார்னா நீ துன்பப்படுத்துகிற யோசினார். அதன் பிறகு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டான். கேட்ட உடனே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லல, நீ போ நேர்தெருவுக்கு போ, நீதி அங்கனுக்கு நடக்கும், நீ செய்ய வேண்டியது அங்கனுக்கு சொல்லப்படும். உடனே கையிலாக கொடுத்து அவனை நேர்தெரு கொண்டு போறாங்க. அங்கே இருக்கிறவனுக்கு இன்னொரு வெளிப்பாடு வருது. அங்கே அனனியா என்ற ஒரு சீஷன் இருக்கிறான், அவன்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, இப்படி ஒருத்தர் இருக்கிறான் சவுல்னு, அவனை நான் பிடிச்சிட்டேன், நீ அவனை தேடி இப்போ அவன் சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருப்பான், இப்போ அவன் தலையில கை வச்சு அவன் அபிஷேகம் பெறுபடி அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அதே போல் அங்க போன உடனே அவன் தையில் தலையில கை வைத்து ஜெபிக்கிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் நடக்குது. வெளிப்பாடு எப்பவுமே அப்படித்தான். பேதுரு பசியாக இருக்கிறான், அவன்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சகலவிதமான ஊரும் பிராணிகளும் எல்லாம் அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு இதை அடித்து புசிங்கிறார். ஆண்டவர் நான் தீட்டு மறுவருப்பாக நான் புசிக்கிறதில்லை என்றார். அதே நேரத்திலே அங்கு கொர்நேலியுக்கு ஒரு வெளிப்பாடு, பேதுரு அழைத்தனுப்பு, அங்கு ஒரு வெளிப்பாடு, அங்கிருந்து வெளிப்பாட்டை கொடுத்து இங்கே அனுப்புறாரு. இங்கிருக்கிறவனை போகிறதற்கு இங்கே அவன் ரெடி பண்றாரு. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வெளிப்படுத்தி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவன். அப்ப இந்த இடத்துல யார் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வர விரும்பினார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து தங்குவதற்கு அவர் விரும்புகிறார். இந்த மனுஷன் ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன். நம்முடைய வாழ்க்கையில் அதை நீங்க விரும்பணும். தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சொல்றேன், வெளிப்பாடு உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சாதாரணமா இருக்காது, உங்க லைஃப்ல கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு சம்பவிக்கணும். எப்படியும் பண்ணுவார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு நீண்ட ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு தேவையான அவசியம் கிடையாது. கர்த்தர் வெளிப்படுத்துவார், அந்தந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். விசுவாசிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம வந்து ஏதோ சாதாரண நிலைமையில் நம்மளும் நம்ம சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்க சபையில செய்தியை, ஒரு வெளிப்பாட்டும் செய்தியை கேட்கறது மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு அவ்வப்போடு உங்களுக்கு இருக்கணும். அது அவசியம் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம், இது சரி, இது சரியில்லை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கணும். அதை நீங்க கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். புரிதல, வெளிப்பாடு இருக்கணும், வெளிப்பாடு இல்லாமல் வாழக்கூடாது. கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். நீங்க வாஞ்சிப்பீங்களானால் உங்க லைஃப்ல நடக்க வேண்டிய அடுத்த விஷயத்தை கர்த்தர் சொல்லுவார். இதை செய்யலாம், இதை செய்யாத, இங்க போ, இங்க போகாத, இது நல்லது, இது வேண்டாம், இதை குறித்து உன்னை இப்படி நடத்த போறேன் சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார், வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். இதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட ஆவிக்குரிய அனுபவம் தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஆசை, கர்த்தர் உங்களோடு பேசணும்னு ஒரு ஆசை இருந்தால் போதும், நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இரண்டாவது, அவர் சொல்றதை நீங்க செய்யறதுக்கு அதற்கு உங்களை விட்டு கொடுக்க நீங்க ரெடியா இருப்பீங்களானால் கண்டிப்பா உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடு கிடைக்கும். அந்த மனுஷன் பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார், இப்படி ஒரு அறை ஆயத்தம் பண்ணு, என் குமாரனை இங்க நான் பஸ் ஆசரிக்கிறதுக்கு நான் அனுப்ப போறேன். அவன் யோசிக்கல, உடனே மடமடம் தன்னுடைய வீட்டு மேலறையை நல்லா கிளீன் பண்ணி, கார்பெட் போட்டு, அழகா டேபிள் வச்சு எல்லாம் செட் பண்ணி, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே பக்காவா அவன் ரெடி பண்ணி வச்சான். அவர் சொன்னதை, தேவன் சொன்னதை அவன் உடனே செய்து முடிச்சான். அப்ப கர்த்தர் சொல்றதை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருப்போமானால் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட பேசுவார், வெளிப்பாடு கொடுப்பார். சொல்றதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா, அவர் என்ன சொன்னாலும் சரி, செய்யறதுக்கு நம்ம ரெடினா அவர் பேசுறதுக்கு ரெடி, செய்யறதுக்கு ரெடினா அவர் சொல்றதுக்கு ரெடியா இருப்பார்.
நம்ம செய்யறதுக்கு ரெடி இல்லாத காரணத்தினால்தான் பல நேரத்தில் அவர் சொல்றதுக்கு அவர் விருப்பப்படுறது கிடையாது. புரிதலா? இன்னைக்கு ஒரு நல்ல கமிட் பண்ணி ஆண்டவரே என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு கமிட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவார். இதை செய், இப்படி பண்ணு, இதை அடுத்து உன்னை கொண்டு இப்படி செய்ய போறேன். கர்த்தர் கண்டிப்பா சொல்லுவார். நம்ம அவருக்கு டோட்டலா கமிட் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளோடு கூட கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடு உள்ளவர்களோடு நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அது அவருக்கு பிடிக்கும். அந்த வீட்டை தான் அவர் செலக்ட் பண்றார். மற்ற வீட்டை செலக்ட் பண்ணல. அந்த வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் அவன் வீட்டுக்கு அவர் வருவதற்கு வாலண்டியரா தனியார் பண்ணிச்சார். அதனாலே வெளிப்பாடு உள்ளவர்கள் அவருக்கு பிரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து வெளிப்பாடுகளை நான் முதல் நாளிலேயே பெற்றிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே நான் கண்டேன். என் வாழ்க்கையில் முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு ராத்திரி வீட்டிலே நான் வந்து படுத்து தூங்குறேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்திலே பார்க்கும் பொழுது வீட்டில் நான் தரையில் அமர்ந்திருக்கிற இப்படி கையை இப்படி வைத்துக் கொண்டு சாய் ஊண்டிக் கொண்டு அமர்ந்திருக்கிறேன். இதில் ஒரு ஸ்டீல் சேர், அதில் என்னுடைய தாயார் என்னுடைய அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து அவங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறது போல ஒரு காரியம் இது வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நான் திரும்பி வெளியில பார்க்கறேன். வீட்டுக்கும் காமன் வால் நடுவில் அந்த மண் ஒரு இடம் இருக்கும். அப்படியே ஒரு 10 அடி தூரம் மண் இதாக இருக்கும். அந்த இடத்துல மண் காணாதபடி பாம்புகள் அப்படியே நெளிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பாம்பு. அந்த பாம்புகளை நான் அப்படி பார்த்துட்டு திரும்பிட்டு மறுபடியும் நான் அப்படியே பேசிட்டு இருக்கிறேன். திரும்பி இப்படி கையை தூக்க முடியல, கையில் ஏதோ தட்டுப்படுகிறது. உடனே அதை என்ன தட்டுப்படுது, கையில் தட்டுப்படுகிறது. அப்படியே நான் பிடிச்சிட்டு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பாம்பின் தலை கரெக்டாக என் கையில் கரெக்டாக மாட்டிகிட்டு இருக்குது. உடனே அதை பார்க்கும்பொழுது பயம் வரல. அது அப்படியே கையில மாட்டிருக்கிற அந்த பாம்பின் தலையை அப்படியே நசுக்கி அப்படியே தூக்கி நான் வெளியே வீசி எறிகிறேன். அது வீசி எறியும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்குது, மகனே நீ சத்துருவை மேற்கொண்டாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. அது செய்யும் பொழுது எனக்கு சத்தம் கேட்குது. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ராத்திரி கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது எனக்கு. இன்னைக்கு அந்த காரியம், இன்னைக்கு அந்த காட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன இதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு ஒரு பெரிய அனுபவம் தேவை. ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் வந்து கர்த்தர் உங்களோட கூட பேச முடியுன்றதுக்காக சொல்றோம். இது போல் என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்குரிய காரியம் எத்தனையோ விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களுக்கு கர்த்தர் சொல்லி செய்ய வைக்கிறார், உங்களோட பேசுவார். அந்த வெளிப்பாட்டை நீங்க வாஞ்சிங்க, அது உங்களை அர்ப்பணிங்க. அவர் சொல்றதை செய்ய அர்ப்பணிச்சீங்கன்னா பேசுவார், வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட கர்த்தர் தங்கி உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. இயேசு கிறிஸ்து விரும்பிய வீடுகள், இயேசு கிறிஸ்து சில வீடுகளை விரும்பி அங்கே செல்ல அவர் ஆசைப்பட்டார். முதலாவது விசுவாசம் உள்ள மனுஷனாகிய 100 அதிபதியினுடைய வீட்டை அவர் விரும்பி, நான் உன் வீட்டிற்கு வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அங்கு வர்றதுக்கு அவர் விரும்பினார். இரண்டாவது சகேயு, அவன் வீட்டை அவர் வீட்டுக்கு வர விரும்பினார். சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நேரம் பாகமுள்ள மனுஷனுடைய வீட்டில் அவர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கிற வீட்டிலே அவர் வந்து தங்க அவர் விரும்புகிறார். அந்த வீட்டுக்கு வர அவர் விரும்புகிறார். யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது, அவர் சொல்லுகிறதை செய்ய மனதுள்ளவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷனுக்கு அவர் ஒரு வார்த்தை அந்த வீட்டுக்காரனுக்கு சொன்னார். ஒரு அறையை மேலறை நீ ஆயத்தப்படுத்தினார். சொன்னதை அவன் அப்படியே செஞ்சு வச்சிருந்தான், ரெடியா செஞ்சு வச்சிருந்தான். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவனுக்கு கர்த்தர் பேசுவார். அதனால் இந்த நாட்களிலும் சொல்லுகிறேன், இந்த 3 காரியம் நம்மகிட்ட இருக்கணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே கர்த்தரை பிரியப்படுத்தினால்
நமக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவார். இரண்டாவது, தாகமுள்ள ஒரு ஆத்மாவா நாம இருப்போமானால் நமக்குள்ள வந்து இந்த சரீரத்தில் நம்மோடு கூட அவரும் வந்து வாசம் பண்ணுவார். மூன்றாவது, நம்ம கர்த்தர் சொல்றதையெல்லாம் செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் அவர் வெளிப்பாடுகளை கொடுத்து நமக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணுவார். நம்முடைய சரீரம் என்பது ஒரு வீடு. இந்த வீட்டில்தான் நம்மளும் வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டில்தான் கர்த்தரும் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இதை மறந்துடாதீங்க. இந்த சரீரம் என்பது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ள நாமளும் கர்த்தர் ஒன்னா வாசம் பண்ணணும். இதுதான் ஒரு காரியம். நம்ம மட்டும் வாசம் பண்ணக்கூடாது, நம்ம கூட இந்த வீட்டுக்குள்ள கர்த்தரும் சேர்ந்து வாசம் பண்ணணும். கர்த்தரிடத்துல கேட்பாண்டவரே, இந்த சரீரமாகி இந்த வீட்டில் நீங்களும் நானும் எப்பவுமே ஒன்னா வாசம் பண்ணணும்ப்பா. இந்த சரீரமாகிய இந்த வீட்டில் என் கூட நீங்களும் வந்து வாசம் பண்ணணும். அதற்குரிய ஒரு விசுவாசம், அதற்குரிய ஒரு தாகம், அதற்குரிய ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்க விரும்பின வீடை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நீங்க விரும்புகிற வீடு விசுவாசம் உள்ள வீடு, நீங்க விரும்புகிற ஒரு வீடு தாகமுள்ள ஒரு வீடு, நீங்க விரும்புகிற ஒரு வீடு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வீடு. இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்து தங்க அதற்குள் வருவதற்கு நீங்க விரும்புறீங்க அப்பா. நாங்களும் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய, விசுவாசத்திலும் தாகத்திலும் கீழ்ப்படிதலிலும் ஆண்டவரே உம்மை புரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இதன் நிமித்தம் எங்களுக்குள் நீங்க வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.